SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் நர்த்தகி நடராஜ்.
வணக்கம். வணக்கம் சஞ்சயன்.
அடுத்த மாதம் நீங்கள் சிட்னிக்கு வர இருக்கிறீர்கள். உங்கள் வரவை எதிர்பார்த்து பலரும் ஆவலுடன் காத்திருக்கிறார்கள்.
நிச்சயமா நாங்களும் ஒரு நல்ல எதிர்பார்ப்ப தமிழோட இசையோட நடனக்கலையை அங்க கொண்டு வரோம். பழமையான ஒரு தமிழ் இசை மரபு நடனத்தை கொண்டு வர்றோம். அதுக்கு முன்னாடி வந்து SBS தமிழ் நெஞ்சங்கள் எல்லாருக்கும், எங்க தமிழகத்து சகோதரிகளாகிய நர்த்தகி நடராஜ், சக்தி பாஸ்கர், எங்களோட இனிய பொங்கல் நல் வாழ்த்துக்களையும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம் நாங்க வர்றதுக்கு.
மிக்க நன்றி, மிக்க நன்றி. நீங்கள் தமிழ் இசையில் நாட்டியம், இங்கே உங்களை பார்க்க வருபவர்கள் எதை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லுங்களேன்.
நிச்சயமா இன்றைக்கு வந்து என்னோட தமிழ் இசை நடன பயணம் அப்படிங்கறது ஏறக்குறைய 25 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா முழுவதும் மட்டுமல்லாம உலக நாடுகள் முழுவதும் போயிட்டு இருக்கேன். அதுல மிக குறிப்பா ஆஸ்திரேலியாவுக்கு இதுதான் முதன்முறை நான் வரும்படியான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு. அது திரு அனகன் பாபு அண்ணா அவர்களுக்கு தான் அந்த நன்றிய சொல்லணும். ஆனா அதுக்கு முன்னரே வந்து இந்த தமிழிசை நடனம் என்ன பார்க்க வர்றவங்கிறத விட நான் பார்க்க வர்றவங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு மிக மிக உயர்ந்த ஒரு உள்ளமும் தமிழுக்காக கலைக்காக சேவை செஞ்ச தன்னலமற்ற ஒரு பெண்மணி அங்க இருக்கிறாங்க. ஒரு இசை வித்தகி.
SBS வானொலிக்கு நீங்கள் 3 வருடங்களுக்கு முன் கொடுத்த நேர்காணலில் அவரது பெயரை குறிப்பிட்டிருந்தீர்கள்.
நிச்சயமா ஞானகுலேந்திரன் அம்மாவை தான் நான் இங்க சொல்றேன். ஏன்னா அவங்க கண்டெடுத்த முத்து நானு அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேடிக்கையா. ஏன்னா என்னை பத்தி என்னோட குழந்தை பருவமும் என்னோட கலை பயிற்சி வளர்ச்சி எல்லாத்தையும் முழுமையா தெரிஞ்ச ஒரே சாட்சி இன்றைக்கும் வாழும் சாட்சியா இருக்கக்கூடியது ஞானாம்பிகை அம்மா தான். அதனால எனக்கு இவ்வளவு வெற்றிக்கு அப்புறமா நான் அவங்களோடையும் வந்து அவங்க இருக்கக்கூடிய இடத்துல பார்க்க போறேன், பகிர போறேன் நடனத்தை அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கிறேன் நானும்.
ஒரு சந்தேகம் நர்த்தகி நடராஜ், நீங்கள் மதுரையில் பிறந்தவர், ஆனால் ஞான குலேந்திரன் அவர்கள் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்தில் தான் பணியாற்றினார். அந்த சந்திப்பு எப்படி ஏற்பட்டது அதை சொல்லுங்களேன்.
நான் வந்து பிறந்தது வந்து முத்தமிழ் வளர்த்த மதுரையாக இருந்தாலும் என்னோட கலை தாகம் வந்து நடனத்துல வந்து எனக்கு அவ்வளவு இயல்பா எந்த நடன ஆசிரியர்களையும் என்னோட உளம் வந்து நிறைவடையல. அவங்கள்ட்ட கற்றுக்கொள்ளணுங்கிறது அந்த குழந்தை பருவத்துல அது எங்களோட மீனாட்சி சொக்கர் தான் என்ன வழி நடத்தினார்னு சொல்லணும். நான் வந்து கலை செழித்த தஞ்சை மாநகரத்துக்கு கிட்டப்பா பிள்ளைய தேடி போனேன். அப்ப அங்க தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துல இவங்க இசைத்துறை தலைவியா இருந்தாங்க. பெரிய மேதைகள் எல்லாம் தமிழறிஞர்கள் எல்லாம் கோலோச்சின நேரம் அது. உண்மையா தமிழும் இசையும் கலையும் ரொம்ப செழித்திருந்த காலகட்டங்கள். அப்போ தமிழ் பல்கலைக்கழகத்துல எங்களுக்காகவே வந்து ஞானாமா வந்து ஒரு இசை நடனத்துறைய உருவாக்கினாங்க. அதுல எனது ஆசிரியரை வந்து தலைமை ஆசிரியரா பணி நியமனம் செய்து என்ன அவரோட உதவி ஆசிரியரா இருக்கணும்னு அவங்களே வேண்டுகோளும் வச்சாங்க. என் குருவும் அவங்க சொல்லணும்னு காத்துட்டு இருந்த மாதிரி அதை எதிர்பார்த்துட்டு இருந்தாரு. அது ஒரு பெரிய வாழ்க்கையில மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா வெறும பள்ளி இறுதி ஆண்டு மட்டும் எங்களோட வாழ்வியல் சூழல்னால முடிச்ச எனக்கு ஒரு தனிநிகர் பல்கலைக்கழகத்துல ஒரு விரிவையாளர் தகுதியான பதவி எனக்கு என் குருவோடைய வேலை பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதுக்கு அவங்களை நான் வாழ்க்கை முழுவதுமே அதுக்கு நன்றி கூறல் இருக்கு எனக்கு. அதுதான் நான் தஞ்சாவூர் தேடி போன ஒரு வாங்கு.
நீங்கள் குரு என்று சொல்வது கிட்டப்பா பிள்ளை அவர்களை இல்லையா?
ஆமா ஆமா ஆமா.
அவரை பற்றி சொல்லுங்களேன்.
கிட்டப்பா பிள்ளை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு உலகம் முழுவதும் பரதநாட்டியம் கலைய வந்து அது தமிழர் கலை, அது தமிழின் கூத்தின் மரபுதான் பரதநாட்டியம் என்ற பெயர்ல இப்ப வழக்கத்துல வந்திருக்கு. அதற்கான ஒரு விதை எப்படி நம்ம சங்க இலக்கியத்திலிருந்து தமிழோட ஒரு ஆழத்தை நம்ம தொடர்ந்து வர்றோமோ, மேற்கோள்கள் காட்டி நமது பண்பாடு கலாச்சாரம் நாகரிகம் தமிழரோட பெருமைகளை எப்படி நம்ம அடுக்கடுக்கா படிப்படியா நம்மளோட மேன்மைகளை சொல்லி வர்ற மாதிரி அந்த தஞ்சை நால்வர்கள் பரதநாட்டியத்தின் தந்தைகள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய நால்வர்களோட பேருந்தான் என்னோட குரு கிட்டப்பா பிள்ளை. இன்றைக்கு எல்லாருமே பரதநாட்டியத்தோட அடிப்படை அடவுகள் அலாரிப்பு ஜத்தீஸ்வரம் சப்தம் இப்படி ஒரு நாட்டியத்திற்கான உருப்படிகளை உருவாக்கிக்கிறாங்க இல்லையா, இது முழுமையையும் ஒழுங்கு செய்தவர்கள் எனது ஆசிரியரின் மூதாதையர்களாகிய தஞ்சை நால்வர்கள். எனக்கு அதுல நேரடியா அந்த குடும்பத்திலே கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியம். இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு தேர்ந்த தமிழிசை நடன கலைஞரா நான் விரும்பப்பட்டுட்டு இருக்கேன். அவரோட இருந்தது ரொம்ப பெரிய ஒரு பொற்காலம். 15 ஆண்டுகள் நான் குருகுலமா அவரோட படிச்சிட்டு இருந்தேன். தஞ்சாவூர் வீட்டிலேயே தங்கி என்னோட குருவோட பெருமை அப்படின்னு சொன்னா இன்றைக்கு முன்னணி நடன கலைஞர்கள் நாட்டிய நட்சத்திரமா இருக்கக்கூடிய குறிப்பிடத்தகுந்தவர்கள் எல்லாரும் பெரும்பாலும் சித்தப்பா பிள்ளையோட மாணவியர் தான். அந்த பெருமை எனக்கும் கிடைச்சது.
நீங்கள் குறிப்பிட்ட இந்த நாட்டிய மேதைகள் பிரபலங்கள் எல்லாம் கர்நாடக இசைக்குத்தானே நாட்டியமாடுகிறார்கள். நீங்கள் தமிழிசையில் நாட்டியமாட வேண்டும் என்று தேர்ந்தெடுப்பதற்கான காரணம் என்ன என்று சொல்லுங்களேன்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி கர்நாடக இசை அப்படிங்கிறதுக்கோட பழமையை பற்றி நான் இங்கே ஆய்வுக்கு வரல. ஆனால் தமிழ் இசை தொன்மையானது, மிக தொன்மையானது. அதோட ஆய்வு நூல்கள் நிறைய இருக்கு நமக்கு. ரொம்ப சொல்ல போனால் கூட நமக்கு இப்போ சிலப்பதிகாரத்திலேயே வந்து இசை பெருமாண்மை புலமைகள் எல்லாமே அதில், அந்த நுண்மான் புலமை எல்லாமே அதில் சொல்லப்பட்டிருக்குது. நமக்கு 2nd century ஒரு அழகான ஒரு இசை மாண்பு நமக்கு இலக்கிய தரத்தோட சான்றோட இருக்கு. அதனால நான் கர்நாடக இசை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிற்காலத்துல இது நாட்டியத்துல வகுக்கப்பட்டது. அது போக தொல்காப்பியத்துல ரொம்ப அழகான ஒரு இலக்கண வரையறைய இசைக்கும் நடனத்திற்கும் மனித கோட்பாடுக்குமே அங்க வரையறுக்கப்பட்டிருக்கு. அப்ப நம்மளோட தொன்மையை பத்தி பேசுற பொழுது இந்த நீங்க சொன்னக்கூடிய இசை மரபு அப்படிங்கிறது நிச்சயமா ஒரு இனிமையான முறை, வழி, ஒரு கட்டுப்பாடுகள் உள்ள ஒரு இசை முறை. ஆனாலும் எது முந்தையது, எது மிக நீண்ட பழமை கொண்டது அப்படின்னு பாக்குறப்போ நம்ம தமிழ் இசையின் இடம் ஒரு தாயின் இடம் போல இருக்குது. அப்ப தாய்மொழி தமிழ், அந்த தமிழ் தான் எல்லா இசைக்கும் தாய் அப்படின்னு சொல்ல வர்ற பொழுது எல்லாமே அதுல அடங்கியிருது. அதனால மற்ற மொழிகளோ மற்ற இசைகளோ குறைவானது என்ற அர்த்தம் இல்ல. தாய் அவளுக்கு இணையா எதுவுமே கிடையாது. அது போல நம்ம தமிழ் இசை அதுக்கு இணையான எதுவுமே இன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழிசை நடன கலைஞர் முனைவர் நர்த்தகி நடராஜ். சிட்னியிலே நடக்கின்ற நிகழ்ச்சியிலே நீங்கள் ஆட இருப்பது தமிழிசைக்காக. அதிலே நாங்கள் எதை எதிர்பார்க்கலாம் நர்த்தகி நடராஜ்? சங்க இலக்கிய பாடல்களை எதிர்பார்க்கலாமா, அல்லது தேவார திருவாசகங்களிலிருந்து எதிர்பார்க்கலாமா, அல்லது பாபநாசம் சிவன் அல்லது பெரியசாமி தூரன் போன்றவர்களது பாடல்களை எதிர்பார்க்கலாமா, அல்லது பாரதிதாசன் பாரதியார் போன்றவர் அண்மைக்கால தமிழிசை பாடல்களை எதிர்பார்க்கலாமா, அல்லது எல்லாவற்றையும் எதிர்பார்க்கலாமா?
என்னோட திட்டமிடல் அப்படிங்கிறது வந்து தமிழிசையை பொறுத்த அளவுல முழுமையா எனக்கு வந்து என்னோட குறிக்கோள், என்னோட எதிர்கால லட்சியம் அப்படிங்கிறது வரப்போகும் தலைமுறைக்கும் இப்ப வளர்ந்து வரக்கூடிய தலைமுறைக்கும் நமது பண்பாடுகளையும் கலாச்சார விழுமியங்களையும் சிதைக்காம அவங்க கையில கொண்டு கொடுக்கறது தான். அப்ப என்னோட தமிழிசை நடனம்ங்கிற பொழுது நான் அவங்களுக்கு அழகா அதுல சங்க இலக்கிய பாடலையும் சொல்ல வரப்போறேன், சிலப்பதிகார பாடலையும் சொல்ல வரப்போறேன், தேவாரம் திருவாசகம் 6ஆம் 7ஆம் நூற்றாண்டு இருந்து அழகா அவங்களை தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தங்களோட பயணப்படுத்த போறேன். அதன் பிறகு 14, 15ஆம் நூற்றாண்டுகளான தமிழ் இசையும் ஒரு பாடல்கள் இருக்கு, திருப்புகள் இருக்கு. அதன் பிறகு ராமலிங்க அடிகளார், பாரதிதாசன், பாரதியார்னு நமது சமகால கவிஞர்கள் வரைக்கும் நான் கொண்டு வரலாம்னு நினைச்சிருக்கேன். அப்ப வரக்கூடிய குழந்தைகளுக்கு தமிழ் இசை அப்படின்னா ஏதோ நமக்கு ஒரு புரியாத ஒரு செய்யுட்தமிழோ, அல்லது நம்ம இதுக்காக ரொம்ப இன்னும் படிச்சாதான் இதா உணர முடியுமோ அப்படிங்கிற ஒரு இடருக்கு கொண்டு போயிடாம ரொம்ப ஒரு தோல் மேல கை போட்டு ஒரு தோழனோட பேசுற மாதிரி என்னோட நாட்டியத்தை அவங்களோட மனசுக்கு அருகாமையில கொண்டு போக போறேன். முழுக்க தமிழிசை பாடல்கள். அதுல நான் ராமலிங்க அடிகளாரோட வரிகள்ல தான் மேற்கோள் எடுக்கிறேன். கடைவிரித்தேன் கொள்வார் கொள்ளலாம், அதுல அவர் கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு பாடினாரு. இப்ப நிறைய எடுத்துட்டு வர்றோம். அந்த நேரத்தோட கால அளவு கருதியும் எங்களோட நிகழ்ச்சிகளோட பங்கீடுகள் அளவு கருதியும் எவ்வளவு முடியுமோ நிச்சயமா உங்க அருகாமையில என்னோட தமிழ் இசை நடனத்தை கொண்டு வர போறேன்.
சரி, அந்த முயற்சியிலே, அதாவது அடுத்த சந்ததிக்கும் தமிழிசை நாட்டியங்களை எடுத்து செல்ல வேண்டும் என்ற முயற்சியில் வெள்ளியம்பலம் நடனக்கலை கூடம் என்ற ஒரு அறக்கட்டளை, ஒரு நாட்டிய பள்ளியை நிறுவி நடத்தி வருகிறீர்கள். அதை நிறுவ வேண்டிய தேவை என்ன, அதை எப்படி இயக்கி வருகிறீர்கள், அதில் நீங்கள் கண்ட சிக்கல்கள் என்ன, அதை எப்படி எதிர்கொண்டீர்கள், அப்படியான விடயங்களை இந்த நாட்டிய கல்லூரியை பற்றியும் அந்த அறக்கட்டளை பற்றியும் சொல்லுங்களேன்.
அதாவது இப்போ அந்த ஆடற்கு தலைவனான ஆடல் வல்லான வந்து நம்ம ஒரு 5 சபைகளின் வாயிலாக பொன்னம்பலம், தாமிர சபை, வெள்ளியம்பலம், சித்திர சபை இப்படின்னு பல வகைகள்ல நம்ம வந்து அவரோட நடனத்தின் இருப்பிடங்களை வரையறுத்து அவரை நம்ம ஆராதிக்கிறோம். அந்த வகையில நான் பிறந்த மண்ணான மதுரையில அங்க மட்டும்தான் இறைவன் கால் மாறி நடனமாடி இருக்கிறாரு. கால் மாறி நடனமாடிய நடராசர் இருக்கும் இடத்துல பால் மாறி நடனமாடிய நர்த்தகி நானு. அப்ப என்னோட மதுரை மண்ணினோட மாண்பு அதுல சுட்டிக்காட்டப்படணும். இன்னொன்னு முத்தமிழ் வளர்ந்த இடம், பிறந்த இடம் அப்படிங்கிறதையும் மனதில வைத்து அந்த வெள்ளி அம்பலம் அப்படிங்கறத வந்து எங்களோட நடன பள்ளிக்கூடத்துக்கு நாங்க பேரா வச்சிருக்கோம். இது உலகம் முழுவதுமே மாணவிகளும் பள்ளிக்கூட பிரிவுகளும் நிறைய இருக்குது. அதுலயும் குறிப்பா நிறைய புலம்பெயர் தமிழர்கள், எனக்கு அதிகமான மாணவிகள் இதுல இருக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, இது அறக்கட்டளையா ஆக்கி இப்போ 5 வருடங்கள் ஆகுது. அதுக்கும் ஒரு எண்ணம் எனக்கு வந்து, எந்த கடினமான ஒரு வாழ்க்கை சூழலால இந்த சமூகத்தோட எள்ளல்கள், நகைப்பு, புறக்கணிப்பெல்லாம் நாங்க உதறி தள்ளி விட்டுட்டு, நாங்க வந்து எங்களோட தன்னம்பிக்கை, உழைப்பு, விடாமுயற்சியை மட்டும் எடுத்துட்டு இந்த வெற்றி அடைஞ்சோமோ, அப்போ இந்த கலையால இன்று ஒரு நல்ல ஒரு உன்னதமான இடத்திற்கு இறைவன் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அப்ப அந்த கலையால கிடைச்ச அந்த வெகுமானங்கள், அந்த மதிப்புகளை எல்லாம் திரும்ப அந்த கலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தாலதான் அதை அறக்கட்டளையா நாங்க மாற்றினோம். ஏன்னா அப்போ இதன் கீழே நிறைய திட்டங்கள் வச்சு ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. மிக குறிப்பாக நடனத்தின், தமிழிசையின் வாடையே இல்லாத தமிழகத்தோட கடைக்கோடி கிராமத்துல உள்ள மாணவர்கள் தான் எங்களோட முதன்மையான இலக்கு. அவர்களுக்கு ஒரு செழுமையான செவ்வியல் நடனம், ஏன்னா இன்னைக்கு எல்லா உலகம் முழுவதும் நாட்டியம் ஆடுறாங்க, பாடுறாங்கன்னா கூட 4 கற்றறிந்த அறிஞர்கள் முன்னிலையில் தங்களது கலைகளை நிரூபணம் செய்து உலகளாவிய ஒரு புலமையியல் வெற்றி பெற்று வர்றதுதான் நாங்க இங்க தகுதியா தமிழகத்துல நாங்க ஒரு நிர்ணயம் செய்யறோம். நிச்சயமா இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய இசை நடன நுகர்வோர்கள் அனைவருக்குமே இதோட உள்ளர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஏன்னா இன்றைக்கு பெரும்பாலும் யூடியூப்ல இருந்துதான் நாட்டியம் நடக்குதுங்கிறது ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா எந்தவித ஆய்வு மனப்பான்மையும் இல்லை, ஏன்னா மொழி தெரியாது, அவங்களுக்கு ஆராய்ச்சி கிடையாது. பெரியோர்கள் இடத்துல போய் இப்ப தேவாரம் ஆடணும்னா தேவாரத்துல என்னெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம், என்ன நுணுக்கங்கள் இருக்கு, அந்த காலகட்டங்களோட நாகரிகங்கள், இப்படி நிறைய விஷயங்களை ஆய்வு பண்ணக்கூடியதையும் இந்த அறக்கட்டளையின் வழியை நாங்க கொண்டு வந்திருக்கோம். இது வெறும் நடனம் மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன் நடனம் கற்றுக்கொள்ளணும் அல்லது தமிழிசை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு வர்ற பொழுது முதல்ல ரெண்டையுமே அவங்களுக்கு புரிய வைக்கிறதா முதல் இலக்கு எங்களுக்கு.
அது ஒரு கேள்வியா வச்சிருந்தேன். நீங்கள் அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஜப்பான், இலங்கை, ஐரோப்பியாவில் பல நாடுகள் என்று உலகத்தில் இருக்கின்ற பல நாடுகளுக்கு சென்றிருக்கிறீர்கள். அப்படி நீங்கள் சென்ற இடங்களிலே நீங்கள் கண்ட சுவையான அல்லது மறக்க முடியாத நிகழ்வுகள் ஏதாவது உங்களுக்கு நினைவில் இருந்தால் சொல்லுங்கள், அல்லது இதை ஏன்பா பார்த்தோம் என்ற மாதிரி சகிக்க கூடாத நிகழ்வுகள் ஏதாவது நடந்திருந்தாலும் சொல்லுங்கள். ஏனென்றால் நீங்கள் இங்கு வரும்பொழுது அப்படி நடக்காமல் பார்த்து கொள்ள வேண்டியது எமது கடமை என்று நான் நினைக்கிறேன்.
இல்ல, எல்லாரையும் கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கேங்கிற எண்ணப்பாடுக்கு நான் எப்பொழுதுமே வந்தது இல்ல, இனியும் வரமாட்டேன். ஏன்னா எனக்கு என் குரு சொல்லி கொடுத்துருக்கிறது, என்னோட காலம் இறுதி வரைக்கும் நான் ஒரு மாணவியா இருக்கதான் விரும்புறேன். அப்ப என் கண்கள்ல வந்து தேடல் மட்டும்தான் இருக்கு. நான் ஆடுறது வேணா உங்களுக்கு கவரலாம், உங்களால அழைக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் எனக்கு ஒரு ஒரு நிகழ்ச்சியும் ஒரு பிரசவ வேதனை மாதிரி, அவ்வளவு பயத்துலதான் அந்த நிகழ்ச்சிகளை நான் அணுகிறேன். அப்படி பார்க்கிற பொழுது நான் ஒவ்வொரு நாடுகளையும், என்னோட நிகழ்ச்சிகள் பெரும்பாலும் வார இறுதி நாட்கள்ல தான் என்னோட நிகழ்ச்சிகள் இருக்கும். அப்ப வார நாட்களை எப்படியோ என்ன தெரிஞ்சிட்டு அங்க உள்ள நடன ஆசிரியைகளோ அல்லது மாணவிகளோ வந்து பயிற்சி பட்டறைக்கு என்னட்ட வேண்டுகோள் வைப்பாங்க, அல்லது அவங்க நிகழ்ச்சிகளுக்கு தலைமை ஏற்க நான் போவேன். அதுல ஆரம்பங்கள்ல வந்து எனக்கு ரொம்ப நகைப்பா இருந்தது, இவங்க எதற்காக இவ்வளவு மெனக்கெட்டு இந்த மாதிரியான ஒரு பொய்யாவல் குத்திட்டு இருக்காங்க, இது யார வந்து இவங்க திருப்திப்படுத்துறதுக்கு இதை செய்யறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, அடுத்து வந்து எனக்கு உண்மையிலேயே அது ஒரு வேதனை கொடுக்கக்கூடிய விடயமா இருந்தது. அவங்களுக்கு எனக்கு தெரிந்ததை அவங்களோட பகிரணும்னு நினைச்சேன். அம்மா, நடனம் அப்படிங்கிறது வந்து நான் நல்ல நிறைய தமிழை படிச்சுட்டு தான் ஆடுறதுக்கே முயற்சி பண்ணினேன். என்னோட தமிழ் ஆர்வம் தான் என்னோட குருநாதரை என்னை மாணவியா ஏற்றுக்கொள்றதுக்கு ஒரு பெரிய தகுதியா இருந்தது. அப்புறம்தான் எனக்கு ஆட தெரியுமாங்கிறத பத்தி அவர் நினைக்கிறதுக்கு முற்பட்டாரு. இன்றைக்கு அடிப்படை தமிழ் மொழியோட பேச்சு வழக்கு கூட, இங்கேயே நான் உங்களை சொல்றதுக்கு இல்லை, இங்க சென்னையிலேயே கூட எங்களோட நடன கலைஞர்கள்ல 10ல 9 பேருக்கு வந்து தமிழே தெரியாது, அல்லது தமிழ்ங்கிற வார்த்தையே ஆங்கிலத்துல, இசைக்கலைஞர்கள் கூட தான். அப்படி இருக்கிறப்போ தமிழ் இசையான நமது நடனத்தை எப்படி அணுக முடியும் நீங்க சொல்லுங்க. அது இந்த கண் தெரியாதவர்கள் யானையை பார்த்தவது போல அமைஞ்சு போயிடும். அப்போ இந்த மாணவர்களுக்கு நான் சொல்றது, எதுவுமே இரவலா வாங்காதீங்க, நீங்க ஆய்வு செய்ய முற்படுங்க. நம்ம பண்றது சரிதானா, நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு அந்த தகுதி இருக்கின்றதா, அல்லது நம்ம இன்னும் எதை செழுமப்படுத்தணும் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா இன்றைய அவசர காலகட்டத்துல அது பெற்றோர்கள்கிட்டயும் அந்த குறை இருக்கு, ஆசிரியர்கள்ட்டையும் குறை இருக்கு. அப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு தில்லானாவையோ ஒரு வர்ணத்தையும் நாங்க பாத்துட்டா ரொம்ப அழகா சொல்லிடுவோம், இது 10 பேரோட நாட்டியத்தை வந்து அவங்க வலைத்தளத்துல இருந்து எடுத்து ஒன்னா கோத்தி இங்க அழகா தெரியாது போல உங்களுக்கு நடன அமைப்பு செஞ்சிருக்காங்கன்னு. அப்போ எங்க அங்க இலக்கியம் பிறக்கும், எங்க தேடல் பிறக்கும், அந்த மாணவிக்கு எங்க அறிவோட தேடல நீங்க எப்படி தூண்டி விட முடியும்? அவளும் என்ன பண்ணுவா, இவங்க கொடுத்தத அந்த தலைக்குள்ள வச்சுக்குவா, கொஞ்ச நாள் ஆடி முடிச்சுட்டு அவளும் ஆசிரியை ஆவா. இதே போல அடுத்தடுத்து கைகள் மாறுற பொழுது யோசிச்சு பாருங்க, நம்ம தமிழர்களாகிய நாம் வந்து இன்றைக்கு எத்தனையோ அரிய பொக்கிஷங்களை எல்லாம் நமது அறியாமையினாலையும் விழிப்புணர்வு இல்லாத ஒற்றுமை இல்லாதனத்தால எத்தனையோ எழுந்து நிக்கிறோம். ஏன்னா உலகத்திற்கே நாகரிகம் சொல்லி கொடுத்த ஒரு தலைமுறையினர் நாம். இன்றைக்கு நம்ம இதே முறைய கடைபிடித்தால் இந்த கலையும் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு பிறகு இந்த பொய் தான் உண்மைங்கிற நிரூபணம் ஆயிடும். அப்ப வருங்கால குழந்தைக்கு உண்மையிலேயே நம்ம தான் ஒரு பொய்ய படிச்சு கொடுத்துட்டு போக போறோம் அப்படிங்கிற மனசாட்சி இருந்தால் அந்த குழந்தைகள் நல்லா வருவாங்க. அதைத்தான் நான் போற நாடுகள்ல எல்லாம் நான் அவங்களுக்கு என்னால முடிந்த அளவுல, நான் எனக்கு எல்லாம் தெரியும், அதனால நீங்க நான் சொல்றதெல்லாம் கேளுங்க அப்படிங்கிற பாங்குல நான் பேச மாட்டேன். இது என் குருகிட்ட கத்துட்டது, அதை நான் பாதுகாத்து பொக்கிஷமா இப்ப படிச்சுட்டு இருக்கேன். இது போல நீங்க தேடலோட பண்ணுங்க அப்படின்னு. ஏன்னா எங்களோட தமிழிசை நடன வகைகள் எல்லாமே பெரும்பாலும் வழக்கத்துல இல்லாத நடன உருப்படிகள் நிறைய வந்து திருவருட்பாளர்ந்து எடுக்கிறதாகட்டும், அல்லது உங்களுக்கு தெரிந்த பாடல்களை நாங்க ஆடக்கூடிய பொழுது அதுல ஒரு வித்தியாசமான கண்ணோட்டங்களை நிச்சயமா அந்த நடன ரசிகர்கள் உணர முடியும். இதே பாட்டை நாங்க பார்த்திருக்கேன், ஆனா இதுல நீங்க கையாண்ட விதம் வந்து நல்ல ஒரு நாவல் படித்த ஒரு உணர்வை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அதுலதான் வெற்றியா நினைப்பேன். அந்த வெளிநாட்டு மாணவிகள்கிட்ட இதை நான் சொல்லிட்டு வர்றேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அங்க வந்த பிறந்த என்னால அதை உணர முடியும்னு நினைக்கிறேன்.
நேர்களே, இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் தமிழிசை நடன கலைஞர் முனைவர் நர்த்தகி நடராஜ். நீங்கள் ஒரு திருநங்கை. கனடாவிலே கடந்த வருடம் தான் திருநங்கைகளுக்காக சிறப்பான கடவுச்சீட்டு அல்லது பாஸ்போர்ட் வழங்க ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த முயற்சி இந்தியாவிலே பல வருடங்களுக்கு முன்னரே ஆரம்பித்து விட்டது. இப்படி இந்த முயற்சியை, அதாவது திருநங்கைகளுக்கும் தனியான அடையாளம் வேண்டும் என்ற முயற்சியை உலகம் முழுவதும் எடுத்து செல்லும் நோக்கம் இருக்கிறதா?
முழு முதற் காரணமே நாங்க தான். ஏறக்குறைய 15 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நாங்க திருநங்கைகள் ஒரு சிறப்பு தகுதியின் கீழே என்னோட கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட்ல சிறப்பு தகுதின்னு அந்த ஃபைல் ரெஃபரன்ஸ் நம்பர்ஸே கொடுத்திருப்பாங்க. எந்த நாட்டுக்கு போன உடனே அந்த நாட்டினர் என் பாஸ்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு ஒரு நொடி திரும்ப என் முகத்தை பார்ப்பாங்க. அதன் பிறகு அவங்க வலைதளத்துல என்னை பத்தி படிச்சுட்டு தான் அப்படி புருவத்தை உயர்த்தி ஒரு அன்போட கூப்பிடுவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, கனடா இப்பதானே செஞ்சிருக்கு, முதல் முதல்ல நம்ம இந்தியாவில அதுலயும் தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த கலைஞர்கள் தான் திருநங்கைகள்னு பாஸ்போர்ட்டும் வாங்கினோம். இன்னொன்னு, எனக்கு ஒரு பெரிய சரித்திரத்துல இடம்பெறக்கூடிய ஒரு பெருமை என்னன்னா, அந்த திருநங்கை அப்படிங்கிற வார்த்தையவே நான் தான் உண்டு பண்ணினது. எனக்கு நானே முதல்ல போட்டு கொண்டிருந்த வார்த்தைய அரசு வாங்கி அந்த சமூகத்துக்கே இந்த ஒரு இனத்திற்கே பயன்படுத்தினது. இன்னொரு பெருமை என்னன்னு கேட்டாக்க, எந்த நாடுகள்லயும் அவர்களது உடலையும் அல்லது அந்த மருத்துவ ரீதியான உடல் அமைப்பையும் வைத்து அவர்களை மூன்றாம் பாலினம் அல்லது அந்த அடையாளங்களின் வழியாகத்தான் அவங்களுக்கு அடையாளப்படுத்தல் அந்தந்த மொழிகள்ல இருக்கு. தமிழ்ல மாத்திரம்தான், அதுவும் இந்தியாவில கூட வடநாடுகள்ல எல்லாம் எங்களை அழைக்கிறது வந்து ஒரு வித நகைப்பிற்குரிய விழிப்பு சொல்லாதான் அது இருக்கும், அல்லது ஒரு வித்தியாசமான விழிப்பு சொல்லா இருக்கும். இங்க தமிழகத்துலதான் நல்ல தூய தமிழ்ல அந்த திருவுக்கு நங்கை தன்மை விகுதி அல்லது நங்கைக்கு திரு விகுதி கொடுத்து திருநங்கை அப்படிங்கிற தூய தமிழ் சொல், ஆண் பெண் திருநங்கை அப்படிங்கிறது. அப்போ நம்ம முன்னாடியே கொடுத்துட்டோம். அந்த பாஸ்போர்ட்லதான் நான் இது 15வது வருடமாக வெளிநாடுகள் பயணம் பண்ண போறேன். 3வது பாஸ்போர்ட்டும் வந்துருச்சு. சோ அதுலயும் தமிழன் முன்னிற்கின்றான்.
அதிலும் தமிழன் முன்னிற்கிறான், நல்லது. உங்களது பயண ஒழுங்குகள் பயிற்சிகளுக்கு நடுவிலும் நமக்காக நேரம் ஒதுக்கி நீண்ட நேரம் இந்த நேர்காணலை தந்ததற்காக மிக்க நன்றி, நர்த்தகி நடராஜ்.
நிச்சயமா நான் ரொம்ப ஆர்வமா இருக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப அழகா வந்து கலையோட வளர்ச்சியும் அந்த பயன்பாடுகளும் வந்து உண்மையிலேயே வந்து இது தமிழ் நெஞ்சங்கள் அப்படிங்கிறது வந்து குறிப்பா அனைத்து உலகளாவிய தமிழர்கள் அப்படின்னு நீங்க குறிப்பிட்டாலும் சரி, அல்லது புலம்பெயர் தமிழர்கள் என்று நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, இதுல நான் ரெண்டாவது சொன்ன ஒரு பாங்குக்கு தான் நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க போறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா வந்து இன்றைக்கு பெரும்பாலுமான எங்களது நடன கலைஞர்களோ இசைக்கலைஞர்களோ நாங்கள் எங்களோட மேக்கப் பாக்ஸோ அல்லது ஸ்ருதி பாக்ஸையோ எடுத்துக்கொண்டு வெளிநாடு போறோம் அப்படின்னு சொன்னா அதை யாரோ ஒரு புலம்பெயர் தமிழர் ஏதோ ஒரு நாட்டில் உட்கார்ந்து கொண்டு எங்களை அழைக்கிறாங்கன்னு தான் அதோட அர்த்தம். அதுல என்னன்னா அந்த கலையோட நுகர்வு தம் மக்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு பாங்கு. ஆனா இப்பொழுது என்ன அழைச்சிருக்கிறது என்னோட சொந்த மதுரை தமிழர் அவரு. அதுலயும் அவர் வந்து திரு அழகன் பாபண்ணா அவர்களோட பெருமுயற்சி அது. அது ஒரு மறக்க முடியாத அனுபவமா இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு இனிமையான அனுபவமா எனக்கு வந்து அந்த சிட்னிக்கு வரணுங்கிறதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு விதை விதைத்து அந்த தமிழ் கலை மற்றும் பண்பாட்டு கழகம் அந்த அமைப்போட தமிழிசை நாட்டிய விழாவாகட்டும் அல்லது இதை எல்லா தமிழ் நெஞ்சங்களுக்கும் கொண்டு செலுத்துறதுக்காக அந்த SBS தமிழ் வானொலி மூலமா திரு சஞ்சயன் அவர்கள் உங்களோட பேசுறதுலயும் எனக்கு உண்மையாவே எனக்கு அந்த களம் விரிக்கப்பட்டுட்டது அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம் என் முன்ன நிக்குது.
மிக்க மகிழ்ச்சி. உங்களது வருவிற்காக நாங்கள் ஆவலுடன் காத்திருக்கிறோம்.
ரொம்ப மகிழ்ச்சி. நிச்சயமா நிச்சயமா. ரொம்ப நன்றிங்க. மிக்க நன்றி. மிக்க நன்றி. நன்றி.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.